ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ வானாச்சலமாமுனிய நமஹ. மாசி மாத அனுபவத்தில் ஸ்ரீ குலசேகர பெருமாளின் பெருமாள் திருமொழியில் ஏற்கனவே கோலார்ந்த நெடுஞ்சாங்கம் கூணல் சங்கம்ன்ற பாசுரத்தை அனுபவித்தோம். செறிவுச்சவ ஜம்புகன் தன்னை சென்று கொன்று என்ற பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு ஊடே அடியேன் குலசேகர ஆழ்வாரின் ஸ்ரீ பெருமாள் திருமொழியிலே பலஸ்ருதி என்ற தலைப்பில் விண்ணப்பிக்கும்படி பெரியோர்கள் நியமித்திருக்கின்றனர். பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ளவைக்கும் தெரிய யாக்கியைகள் செய்வால் அரிய அருளிச் செயல் பொருளை ஆரியர்கட்கி போது அருளிச் செயலாய் தெரிந்துன்னு பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் உபதேசரத்னமாலேயே சாதித்தருளினார். இங்கே பெருமாள் திருமொழி பற்றி பேச வந்துட்டு வியாக்கியான சக்கரவர்த்தி பேசுவது ஏன்னு ஒரு சங்கை எழலாம். அதாவது ஒரே பாசுரங்கள், ஒரே பதங்கள், ஆனால் அந்தந்த கான்டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி ஆழ்வார் திருவள்ளுவர் கருத்துக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் இடணும். ஒன்று. ரெண்டாவது, அது சம்பிரதாயத்துக்கு ஆழ்வார் திருவள்ளுவர் கருத்து மட்டும் இல்லாமல் நம்ம சம்பிரதாய கருத்துக்கு ஒத்து போகணும். ரெண்டு. மூன்றாவது, ரொம்ப லௌகீகம் கலக்காமல் இருக்கணும். இது மூணையும் அதனால்தான் வியாக்கியான சக்கரவர்த்தி ஒரு சும்மா சொல்லலை. நலத்துகள் நாரணடிக்கு நன்னுவாரேன்னு முதல் திருமொழி என்ன, கடைசி திருமொழி என்ன, ரெண்டுத்துக்குமே அந்த திருமொழிக்கு பலனாக அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். பாங்காய பக்தர்கள் இன்னும் ரெண்டு இடத்துல வருது. இருந்தாலும் அந்தந்த திருமொழியின் அந்த மையக்கருத்தை வைத்துக்கொண்டு அந்த பலஸ்ருதிக்கு வியாக்கியானம் அருளி செய்கிறார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. இப்போ முதல் திருமொழி இருளிய சுடர்மணிகள் அமைக்கும் நெத்தி. இந்த பாசுரத்தில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் என்னைக்கு திருவரங்கத்தை போய் நாம் பெரிய பெருமாளை சேவிக்க பெறப்போகிறோம் என்று பாரிக்கிறார். அந்த பாரிப்பு, அந்த ஆசை, அந்த அவருடைய ஆற்றாமையெல்லாம் வெளிப்படுகிறது முதல் திருமொழியில். அதில் இந்த பலஸ்ருதி சொல்லும்போது இந்த திருமொழியை நன்கு அபியசித்த வல்லவர்கள் நலத்துகள் நானடிக்கு நன்னுவாரென்றார். இங்கே வியாக்கியானம் இடும்போது சீலாதி குணபூர்ணராய் சர்வசுவாமியாய் வத்தலாய் இருக்கும் பெரிய பெருமாள் திருவடிகளின் கீழ் அனுபவிக்க ஆசைப்பட்டா போலே கிட்ட பெறுவர்கள் என்ன. அதாவது பெரிய பெருமாள் பரமபதத்தில் எம்பெருமாள் இருந்தாலும் ஷீராப்தியில் இருந்தாலும் அதாபூர்ணம் சகும்பூர்ணம் சகோம்னு எல்லா குணங்களும் புஷ்கணங்கள் அர்ச்சாவதாரத்திலே அது வியூக சௌகார்த்தம் பிரதானம்ன்றோம். அப்போது சீலாதி குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது அர்ச்சாவதாரத்திலே பெரிய பெருமாள் இடம். அதை தான் சொல்கிறார், இப்பேற்பட்ட பெரிய பெருமாள் சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, சுவாமித்துவம் என்ன, எல்லா குணமும் பரிபூர்ணமாக இருந்து வைத்தும் கூட ஆழ்வார் போகணும் போய் சேவிக்கணும்னு பார்த்தார், அவரால் முடியல ராஜ்ய நிர்பந்தங்களால். அந்த காரணத்தினால இப்படிப்பட்ட தடையெடுவும் இல்லாமல் இந்த பேர்பட்ட சீலாதி குணம் வாத்சல்ய குணம் பொருந்திய பெரிய பெருமாள் திருப்படிகளின் கீழ் அனுபவிக்க ஆசைப்பட்டா போல நலத்துகள் நாரணி கீழ் என்று அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருப்படிகளிலே அனுபவிக்கப் பெறுவர்கள் என்று இந்த பாரிப்பு இதெல்லாம் இந்த பாரிப்பு எப்படி ஆசைப்பட்டார் போலே எல்லாம் எம்பெருமான் திருப்படிக்கு அனுபவிக்கப் பெறுவர்கள் என்று இந்த பலத்தை நிர்ணயிக்கிறார் ஸ்ரீ வியாக்கியான சக்கரவர்த்தி. ரெண்டாம் திருமொழி தேட்டரன் திரள் தேனினை தென்னரங்கன்றையின் திருமொழியில் பெரிய பெருமாள் ஆசைப்பட்டார் போலே பெரிய பெருமாளுடைய கோட்டியை அடியார்களை திருவரங்கன் அடியார்களை காண வேண்டும், அந்த அடியார்களுக்கு தான் தொண்டனாக ராஜான்னு சொல்லிக்காம தொண்டனாக சொல்லிக்க வேண்டும் என்று அந்த சேஷத்துவத்தையே பிரதானமாக வைத்து கொண்டு அதை ஆசைப்படுறார் ஸ்ரீ குலசேகர பெருமாள். இந்த கடைசி பாசுரத்தில் சொல்லினின் தமிழ் மாலை வல்லார் தொண்டர் தொண்டர்களாகவரேன்னு, அதாவது இந்த இனிதான சப்தங்களுடைய தமிழ் தொடை வல்லவர்கள், இந்த பாசுரத்தை வல்லவர்கள் தொண்டர் தொண்டர்களாகிறார். இவர் ஆசைப்பட்டது பகவத், முதல் பாசுரத்தில் பகவான் ஆசைப்பட்டார், பகவத் சேஷத்துவத்தை ஆசைப்பட்டார். இதுக்கு அடுத்த பாசுரத்தில் அது நெல்லினமான பாகவத சேஷத்துவத்தை ஆசைப்படுறார். இவர் ஆசைப்பட்டு போந்த பாகவத சேஷத்துவ பரிதமாக புருஷார்த்தத்தை லபிப்பவர்களாக அவர் என்ன ஆசைப்பட்டார், தொண்டர் தொண்டராடுன்னு ஆசைப்பட்டார். அப்படி தொண்டர்களுக்கு தொண்டர்களாவார்களே என்று ஆழ்வார் அற்புதமாக பலனை இங்கு நிர்ணயிக்கிறார். மூன்றாவது, மெய்யல் வாழ்க்கை மெய்யனக் கொள்ளும் வையந்தன்றும் கூடுவில்லையான் என்ற பாசுரத்தில் பிராதிகூல்ய வர்ஜனம், அதாவது விட வேண்டிய விடத்தக்கதை விட்டே ஆக வேண்டும். அனுகூலத்தில் நினைச்சுண்டா போகிறோம், ஆனால் விட வேண்டியதை விட்டே ஆகணும் என்றபோது இந்த மெய்யல் வாழ்க்கையின்னு இந்த வாழ்க்கையையும் சம்சார மண்டலத்தையும் தேகத்தையும் உண்டியே உடையே உகந்து ஓடும் இந்த சம்சாரிகளுடன் கூடுவதில்லை, நானும் பேயரே அவர்கள் எனக்கு பேயரேன்லாம் இந்த பாசுரத்தில் அரிச்சி எழுதி வரார். அதில் கடைசியில் இங்குவே வல்லவர்க்கு, இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றும் இல்லை என்று, ஏதம்னா துக்கம் இல்லை கஷ்டங்கள், அந்த துன்பம் ஒன்றும் பொதுப்படையாக அர்த்தம் சொன்னாலும் இங்கே வியாக்கியானம் இந்த பாசுரங்களுக்கு சேர இருக்கிறதுன்ற நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். ஏதமாவது அபாவத அபாகவத சர்வஸ்பர்சமாதல், எது அபாவத சர்சம், மெய்யில் வாழ்க்கை மெய்யினை கொள்வோர், உண்டியே உடையேன்னு உகண்டு ஓடுவோர், நூலியருடையார் திறத்தே நிற்போர், இப்படிப்பட்டவர்கள், அப்பேற்பட்டவரோட ஸ்பர்சம் கிடைக்காது. பகவத் பிராவண்யம், பகவத் பிராவண்யம் தான் முக்கியம், அதில் குறையில்லாமல் இருக்கும். அப்போது இந்த இதர அபாகவதருடன் கூடினா துன்பம் வரும், பகவத் பிராவண்யம் குறைஞ்சா துன்பம் வரும், இப்பேற்பட்ட துன்பம் எதுவும் கிடைக்காது. இந்த துக்க பிரசங்கம் உள்ளது இவடத்தேயே, இவை கற்றவர்களுக்கு பிரசங்கம் உள்ள தேசத்திலே இல்லை. அதாவது இது ஏன் ஆறுது இந்த துக்கம்னா, இது லீலாவுபூதி சத்வ ரபஸ் தமஸ் சேர்ந்த மண்டலம், ஆயினால் இந்த மாயினால் அவித்யை மாயை பிரகிருதி சம்பந்தத்தினால் இந்த தோஷங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் வைத்து கொண்டே இந்த பாசுரம் கற்றவர்கள் இப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து அதில் உழலாமல், அபாவத சம்பந்தம் இருக்காது, மெய்யில் வாழ்க்கை மெய்யினை கொள்பவர்கள் அபாவதர்கள், அது இருக்காது, பகவத் பிராவணத்தில் குறை இல்லாமல் இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட பலனை லபிப்பார்கள். ஊனேர் செல்வ தொடர்பிரிவி ஆண்டு வேண்டு என்ற பாசுரத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னா என்ன ஜென்மமாக இருந்தாலும் போகிறோம், வசதியான ஜென்மம் ஆண்டான், இந்திரலோகமானாலும் அப்புச்சுவை பெரிணும் வேண்டேன்ற மாதிரி பெரிய தேவ பிறவி தான் போகணுன்றதில்லை. எப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுற மனுஷ பிறவி இருந்தாலும் சரி, இல்லை ஸ்தாவரமாக இருந்தாலும் சரி, அச்சித்தாக இருந்தாலும் சரி, இல்லை படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேன்னு அப்படி இருந்தாலும் சரி, ஏதேனமாக லபிக்கப்பட்டாலும் சரி, அதுதான் ஆசைப்பட்டார் இந்த ஆழ்வார். அதைத்தான் இந்த கடைசி பாசுரத்தில் பன்னியநூல் தமிழ் வாழவல்லார் பாங்காய பக்தர்கள் என்றார். இந்த பாங்காய பக்தர்கள்னா என்னென்னா, இங்கே இருந்து அதுவாக வேணும் இதுவாக வேணும் என்னாதே அவனுக்கு இஷ்ட விநியோக அர்க்கமாவார்கள். இந்த ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானுக்கு இப்படி ஆகுனா படி ஆகணா, நெறியாய் கிடப்பனா நெல்லியாய் கிடப்பனா, தம்பவமாக இருப்பனா என்று, படியாய் கிடந்தும் பவளாய் காண்பனா என்று அங்கலாய்த்தார் ஆழ்வார். இப்படிப்பட்ட அங்கலாய்ப்பே வாணாம். எம்பெருமான் பாங்காய பக்தர்கள்னா என்ன, எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டு அவன் விருப்பத்தை கிணங்க நம்மை அவன் பயன்படுத்த வேண்டும், அதுதான் ஆத்மஸ்வரூபமும் கூட. அப்பேற்பட்ட பக்தராக இருந்தால் போகாது, பாங்காய பக்தராகணும். அது என்ன பாங்காய பக்தர்னா, எம்பெருமான் விருப்பத்தை கிணங்க அவன் இட்டத்துக்கு நம்மை விநியோகம் கொள்ளும்படி பக்தராவார்கள் என்று இந்த ஆழ்வார் திருவுள்ள கருத்துக்கேற்ற ஊனையர் செல்வத்து பாசுரத்தை தெரிவித்து, அடுத்தது தருத்துயரம் தராயில் உன் சரணல்லால் தரணில்லை என்று எப்படி அங்கே உபயத்தை நிஷ்கரித்தா உபயத்தை நிர்ணயித்தாரோ இங்கே எம்பெருமானே உபாயம் என்று அவர் நிர்ணயிக்கிறார். அதாவது இந்த சம்சாரத்தில் இருக்கோம், எவ்வளோ உறவுகள் இருக்குது எம்பெருமான், ஆனால் எம்பெருமானை விட்டால் வேறு கதி இல்லைன்னு இருக்கும். அதுக்கு பலவாறாக திருஷ்டாந்தங்கள் காட்டுகிறார். அவர் கண்டார் காதலன் காதலி மாதி, இல்லை அழும் குழவி அதுவே போலும், கண்டா தாயை விடா குழவியைப் போலவும், குடியை விடா அந்த குடிமகன் போலேயும், இப்படி பல திருஷ்டாந்தங்கள் சொல்கிறார். நான் இப்போ அதாவது இந்த பத்தும் வல்லார்கள் நன்னார் நரகமே என்று சம்சார சம்பந்தத்துக்கு அடியான பாவத்தை பண்ணினார்கள் ஆகிலும் இச்சம்சாரத்தில் வந்து பிரவேசியார்கள். இந்த சம்சாரத்தை பிரவேசிக்கிறதுனால தானே எம்பெருமானை கிட்ட பெறுவனா, எம்பெருமானே உன்னை விட்டா யார் கதி, நீ என்னதான் என்னை உபேட்சித்தாலும் நீயே கதி என்னெல்லாம் தருத்துயரம் பாசுரத்திலே பலவாறாக தெரிவித்தார். அந்த ஒரு வசனம் தீர இந்த நரகம்னா என்ன, சம்சாரத்துக்கு அடியான பாவம் பண்ணி மீண்டும் மீண்டும் உழல்வது, அப்பேற்பட்ட பாவம் பண்ணாலும் இந்த சம்சாரத்தில் வந்து பிரவேசியாமல் எம்பெருமான் ஒரு வருத்தம் தீர்ந்து மகிழ வைப்பான் என்று இந்த பாசுரத்தின் பலனாக தலை கத்துகிறார். இதுக்கு மேலே ஏர்மலர் பொங்கோல் ஆயர் மாதம் நினைப்பார் உள்ள ஊரில் கிருஷ்ணன் ஒருத்திட்டு உங்ககிட்ட இப்போ வரேன்றான், வாழ்க்கை அப்போ வரேன்றான், நீ ஒருவருக்கு மெய்யன் இல்லைன்னு யாருண்டியுமே மெய்யனா அல்ல, என்னை வரையவனவரை திட்டு இனமலர் மல்லையின் பந்தர் நிழல் மன்னியவரை பொரு புணரப்புக்கு மத்தன்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய்ந்த இப்படி ஒத்தட்டியும் புள்ளுவன் பேசாதே போக நம்பி என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதில்லை, அவன் அனுபவிக்க முடியறதில்லை, அவன் சொன்னால் அதுக்காக வருவானோன்னு நப்பா செல்ல காத்துருக்க வேண்டியிருக்கு, இப்படி காத்துன்றது கடைசியில் வர்த்தமாக போடுது, அனுபவிக்க முடியல. இப்படி பகவத் அனுபவத்துக்கு வித்தியாச சங்கை பெறவாதே, எப்போ வருவானோ, இவன் கூட வரேன்றது வராமல் இருக்கிறது எல்லாரும் பார்த்து அவமானப்படுறது, இந்த எப்போ கிடைக்குமோ கிடைக்காத ஒரு சந்தேகம் இல்லாமல் நிரந்தர அனுபவமாக செல்ல பெறுவார்கள். அதாவது சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தான். இங்கே துன்பம்ன்றது என்ன, எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கிறது துன்பம் இந்த கோபிகைகளை பொறுத்த வரைக்கும். அப்படி அந்த எம்பெருமானை பிரிவில் வாடாத துன்பம் இல்லாமல் உன் தலைப்பத்திய சம்போக மத்தியே பிறக்கும்போது உடல் ஆகிறது. அதாவது எம்பெருமான கூடும்போது திடீர்னு பிரிவு வருது இல்லையா, அதான் உடல். அப்பேற்பட்ட பிரிவு இல்லாமல் என்று முடிய கூடலாய் செல்லும் அனுபவத்தை பெறுவார்கள். எப்பவும் அது எங்கே கிடைக்கும், பரமத்தில் சதா பஷ்யந்தி சூரையா என்று சதா எப்பவும் விச்சேதம் இல்லாமல் அனுபவிக்கிற மாதிரி இந்த பத்து பாசரத்தை அனுபவிப்பவர்கள் அனுபவிப்பார்கள் என்று தெரிவிக்கிறார் இந்த ஏர்மலர் பூங்கல் ஆசை என்ற பாசரத்தில். இதுக்கு மேலே ஆளுநீர் கரும்பண்ண வந்தாலோ அம்புயன் தடங்கண்ணினாலோ வந்து தேவகி புலம்பிய புலம்பல் ஐயா பெருமானுடைய லீலை விஷயங்கள், சேட்டிதங்கள், அவருடைய லீலாரசங்கள், வீர சீர செயல்கள் எதையுமே தேவைக்கு அனுபவிக்க பெறவில்லை. எல்லாம் தெய்வங்கள் அசோதைப்பட்டாலேன்னு தேவைக்கு புலம்பலாக இந்த திருமொழி அமைகிறது. அப்போது இப்பேற்பட்ட புலம்பல் புலம்பாமல் எம்பெருமானின் நித்தியம் வருந்தாமல் புலம்பாமல் உபயபூதிக்கும் தலைவர் நாரணனை சர்வேஸ்வரனை பரவத்தில் அனுபவிக்க கிடைப்பார்கள் இந்த பாசுரத்தை. ஏன்னா இந்த பாசுரம் தேவிக்கு புலம்பிய புலம்பலாக எம்பெருமான் கண்ணனை அனுபவிக்க முடியாமல் வருந்துவதாக வெளிப்படுகிறது. இங்கே இப்பாசுரத்தை அபியசித்து வல்லவர்கள் நன்னுவார் உள்ளே நாரணுலகே என்று குலசேகரனாகிற என்னைப் போல இங்கே இருந்து அவதாரங்களில் ஒன்றான கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்டு அதை பெறாமையாலே வருந்தி இருந்து புலம்பாமல் உபயோகிக்கும் தலைவனாக நாராயணன் என்று பெயர் பெற்ற சர்வேஸ்வரனை பரவத்தில் இருந்து எப்போதும் அனுபவிக்க பெயர் பெறுவர்கள் என்று அப்படி அதை கொண்டாடுறார். இதுக்கு மேலே மண்ணு பெறும் கௌசலைதன் மணிவயிர் வாய்த்தவனே என்ற திருமொழியில் கௌசல்யார் எப்படி சக்கரவர்த்தி திருமகனை தாளாட்டினாலோ அந்த மனப்பாங்குடன் ஆழ்வார் இந்த திருமணி அருளி செய்கிறார். அப்போ இந்த பன்னீரோல் தமிழ் பத்தும் வல்லார்னு குறைவற்ற இந்த பத்தை அனுபவிப்பவர்கள் ஆழ்வார் என்ன ஆசைப்பட்டார், கௌசல்யா தேவியாரைப் போலே எம்பெருமானை தாலாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டார். அதே சமயத்தில் தாயாராக இருந்தாலும் கூட சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காரணம் அடைவதனை அட்டவர்கருமருந்தே என்று எப்படி இளையபெருமாள் கைங்கரியம் பண்ண மாதிரி அடியாராக இருக்கவும் ஆசைப்பட்டார். அதைத்தான் பத்தும் வல்லார் பாங்காய பத்த பனியனூல் தமிழ் வல்லார் என்று திருத்தாயாரையும் அடியாரையும் அனுபவிக்கப் பெறுவர்கள், திருத்தாராயாரும் அடியாராயும் அனுபவிக்கப் பெறுவர்கள் என தெரிவிக்கிறார். இதுக்கு மேலே இதுக்கு மேலே வந்தாணி நினைவணங்கி வளர்கரம் தொழுதேத்த மன்னராவானின்னாயே என்று எப்படி அங்கே தெய்வ தேவகை புலம்பிய புலம்பல் மாதிரி இங்கே தசரதன் புலம்பிய புலம்பல் சக்கரவர்த்தி திருமண காட்டு கருவிச்சுட்டு எப்படிலாம் தான் பிரிவாத்தாமையிலே வருந்துகிறார் தசரதரான மகாராஜர் சக்கரவர்த்தி என்று அந்த தசரதருடைய மனநிலையை வெளிப்படுத்தும் பாசுறது. இதெல்லாம் அதாவது ஒரு சாமானிய தர்மத்தை கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டார் சக்கரவர்த்தி. சாமானிய தர்மம் சத்தியத்துக்கு அடைப்பட்டு இருக்கிறது, சொன்ன வாக்கை காப்பாற்றுறது. விசேஷ தர்மம் சாட்சாத் தர்மம், ராமம் சாட்சாத் தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமம் தர்ம விக்கிரவான் என்னெல்லாம் இருக்கும்போது அதை விட்டுட்டு பகவத் விஷயத்தை விட்டுட்டு சாதாரண விஷயத்தை பிடித்து கொண்டார் சக்கரவர்த்தி. அந்த ஒரு புலம்பல் வாராமல் இந்த பத்தை அபிஷேகிக்கிறவர்கள் தீநெறிக்கண் செல்லார் தாமே என்று பகவத் விஷயத்தை கார்கடை கொண்டு விஷயப்பிரவணர்களாக ஆகாமல் இருப்பார்கள் என்று எப்படி சக்கரவர்த்தி திருமான் சக்கரவர்த்தி ஆனவர் எம்பெருமான காட்டுக்கு போகணும்னு பகவானே அனுப்பிச்சிட்டார், அப்புறம் சாமானிய தர்மத்தை பின்பற்றினார், அப்படி ஒரு அவத்தியம் வராமல் இருப்பார்கள் என்று சொல்லி கடைசியில் அங்க நடுமுதல் சோ அயோத்தி எண்ணம் அணிநேரம் எங்கு விளங்கும் சோதின்னு ஸ்ரீ ராமாயணத்தை அனுபவிக்கப் பெறுகிறார் ஸ்ரீ குலசேகர பெருமாள். அதில் நலந்துகள் நாரடிக்கு நின்னுவாரேன்னு முதல் பாசரத்திலையும் சொல்லார், முதல் திருமொழியிலையும் கடைசியிலையும் பரவத்திலே விளங்கார் என்று சர்வேஸ்வந்தருடைய கிட்டப் பெறுவார்கள் என்று அழகிய இயலுடைய தமிழ் மாலை பத்தும் வல்லார்னு எப்படி ஸ்ரீ ராமாயணத்தை இங்கே அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அது சமயத்தில் கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம், திருச்சித்திரக்கூடத்தில் அனுபவிக்கலாம், ஆனால் பரமபத்திலே விளங்கார் என்று சர்வேஸ்வந்தருடைய கிட்டப் பெறுவர்கள்னா எம்பெருமானுடைய திருவடிகள் நிலை பரமபத்திலன்னா நித்தியமாக அங்கே இடையூறின்றி இந்த பகவத் அனுபவம் பாவத அனுபவம் சென்று கொண்டிருக்கும், அதனால் அதை வந்து தடையில்லாமல் கிடைக்கப் பெறுவார்கள் என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ வியாக்கியான சக்கரவர்த்தி. ஆகையினால் இந்த பத்து திருமணியில் இருக்கிற பலன்களை பார்த்தா எல்லாமே பகவத் விஷயமாகவும் பாவத விஷயத்தாகவும் ததிய சேஷத்துவமாகவும் எம்பெருமான பிரிவாற்றாமை ஊடல் இல்லாமல் இருப்பது கூடலே முக்கியம் புலம்பாமல் இருப்பது இதையே இந்த திருமொழிக்கு அந்தந்த திருமொழி கருத்துக்கு அனுகுணமாக அருளி செய்கிறார் ஸ்ரீ பெரியவாச்சாரம் பிள்ளை. அதே மாதிரி அந்தந்த திருமொழிக்கு பாங்காய் பாங்காய பக்தர்களேன்னு எப்படி ஊனேறு செல்வத் உடல் பிறவி ஆண்டேன்றேன்னு உடல் பிறவி வாண்டானுக்கு, ஆனால் எம்பெருமான கடுமை செய்யணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட பிறவி இருந்தாலும் அது எனக்கு உத்தேசியம் என்ன, ஏன்னா அது பாங்காக இருக்கணும், எம்பெருமானுக்கு பாங்காக இருக்க வேண்டும் நாம், அப்படி அந்த திருமொழி கருத்தை பிரதிபாதிக்கிறது இந்த பலன் கடைசி பாசுரத்தில் சொன்னப்படும் விஷயம். அதனால் கடைசி பாசுரம் முதல் பாசுரம் இல்லை எல்லா பாசுரமும் கோர்த்தே இயபியே தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அதன்படி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கொண்டு சற்றே அனுபவித்தோம். சுவாமி குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம், சுவாமி பிரிவாச்சான்பள்ளி திருவடிகளே சரணம்,
ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணம் அடியேன் தாசன்.